பொய்யுரை நூல் சில புகழும் தியமன் பொய்யுரை நூல் சில புகழும் தியமன் கையர்கள் பிணித்தும் கடலகத்திடு வெய்யகல் தோணியாய் மிதப்ப மேற்படு துய்ய சொல்லரசர்தாள் தொழுது போற்றுவாம் துய்ய சொல்லரசர்தாள் தொழுது போற்றுவா ஐங்கரனை ஒத்தம்மனம் ஐம்புலமகற்றி வளர் அந்திபகலத்தினைவாருள்வாயே ஐங்கரனை ஒத்தம்மனம் ஐம்புலமகற்றி வளர் அந்திபகலத்தினைவாருள்வாயே அம்புவிதானக்குள் வளர் செந்தமிழ் வாழுத்தி உனை அன்போடு தூதிக்க மனம் அருள்வாயே தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெடிக்கு வழி அருள்வாயே தந்திகை கணப்பவுரு எட்டிதை மதிக்க வாழ சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கிதமனுற்றமனம் உன்றனை நினைத்தமய அருள்வாயே பண்டலிகரப்பகலோ வந்த சுபரத்தை ஊறி வந்தனைய புத்தியினை அருள்வாயே குங்கில் உயிர் பற்றுவாழ என்கரையில் அப்பார் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே குச்சர முகத்திளைய கந்தன வெற்றி பெறு உங்கனகிரிக்குள் வளர் பெருமாடே உங்கனகிரிக்குள் வளர் பெருமாடே பார்வதீபதே அருட்கடலாகிய கடம்பவனேதருடைய திருவருளினாலே இன்று சிவ தர்மோத்தரத்திலே முத்தியில் ஆன்மா பெறுகின்ற பெயற்றை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். சிவன் அருளால் பாசம் நீங்கும். சிவன் அருளாலே பாசம் நீங்கினால் அது முத்தியை பெற்றுவிடுகிறது. முத்தி என்று சொன்னால் துன்பம் இல்லாமல் இன்பமாக இருப்பது அப்படி சொன்னதே நல்ல விளங்கும். துன்பமே இல்லாமல் இன்பமாக இருப்பது முக்தி. அது சிவானந்தம் என்று சொல்லுவது. அந்த ஆனந்தத்துக்கு சிவானந்தம் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட சிவானந்தம் மாறாமல் இருப்பது. அந்த சிவானந்தம் மாறாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, உபட்டாமல் இருப்பது. அது இந்த இடம் புரியுது அவங்களுக்கு. இப்போ உலகியல் இன்பம் மாறுபடுவது, நிலையில்லாமல் போவது, உவட்டுவது. சிவானந்தம் மாறுபடாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, உவட்டாமல் இருப்பது. உவட்டா உபதேசம் உகட்டி என்ன வருதல்லவா, அது போல ஆறா அவமுதின் அருட்டாளினை போற்றின் வருதல்லவா. அதனாலே அதை அனுபவிக்க அனுபவிக்க புதியதாகவே இருக்கு அந்த இன்பம். அனுபவிக்க அனுபவிக்க புதியதாகவே இருக்கும், பழையதாக. இப்போ பாயசம் சாப்பிட்றோம், ஜூஸ் சாப்பிட்றோம்னா எப்படின்னா நேற்று சாப்பிட்றது இன்றைக்கி சாப்பிட்றோம் அது மாதிரி தான் இருக்கும். அது சாப்பிட்ட உடனே அப்புறம் அதனுடைய ருசி மாறி போகும். அப்புறம் கெடுதலாகவும் இருக்கலாம், கெடுதலாகவும் இருக்கலாம். அந்த சிவானந்த பேர் என்பது கெடுதல் இல்லாமல் இருப்பது, மாறாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, அனுபவிக்க அனுபவிக்க புதியதாக இருப்பது. அதான் புத்தி சிவானந்தம்னு பேர். அது இப்பெல்லாம் சொன்னால் விளங்காது. இப்பெல்லாம் சொன்னால் அங்க போய் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதுவரையில அதெல்லாம் விளங்காது, அதுவரையில அது விளங்காது. அது எப்படி சொல்றாங்க என்னமா இருக்குமா இருக்கண்டா என்று சொல்லி திகைப்பாக இருக்கும். அதனாலே அதற்கு காரணம் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு பாசம் ஒழிய வேணும். பாசம் ஒழிந்தால் முத்தி பேர் கிடைக்கும். அப்படி பாசம் யாராலே போகும் என்றால் அனாதியே இவனுக்கு பாசம் இல்லையோ அவன் அந்த பாசத்தை போக்குவான். பாசம் போக வேண்டுமானால் அதுக்கு சிவசக்தியினுடைய துணை இருக்கணும். சிவசக்தியினுடைய துணை வேண்டுமானால் அவளை மறவாது வழிபட வேண்டும். மறவாது வழிபட வேண்டுமானால் அவள் அந்த நினைவை அவள்தான் தர வேண்டும். அந்த நினைவை அவள் தந்து விட்டால் ஆன்மா மறவாது. இப்ப நினைக்கிறதுங்கிறது நம்முடைய செயல் இல்லை, மறக்கிறதுங்கிறதும் நம்முடைய செயல் இல்லை. நினைப்பதும் அவனுடைய அருளாலதான், மறப்பதும் அவனுடைய அருளால். ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய் என்பது திருவசைப்பா. நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய் என்பது திருவசைப்பா. அப்படி நினைக்க வைத்து அருளை பண்ணுதல், நினைக்க வைத்து அருளை பண்ணுதல். அது நல்ல பக்குவம் உள்ள ஆன்மாக்களை நினைக்க வைக்கிறான், பக்குவம் இல்லாத ஆன்மாக்களை மறக்க வைக்கிறான், நினைக்க வைக்கிறான். என்னை நினைந்து அடிமை கொண்டு, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்பது பதினோராம் திருமுறை. யார் பாட்டு? நம்பியாண்டான். பதினோராம் திருமுறைன்னா பத்தாம் திருமுறையோட அவர் நின்றுக்குவாரு திருமுறை. பதினோராம் திருமுறை நம்பியாண்டான் நம்பிகள், என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான், தன்னை நினைக்கும்படியாக தன்னை கொடுக்கிறான், நினைக்க வைக்கிறான். அவன் அருளாலே அவன் தான் வணங்கிங்கிறது அதுதான். அப்படி நினைக்க 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 என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், அவள் வந்து உள்ளே வந்து மெல்ல அந்த பாசங்களை எல்லாம் நீக்கி தன்னுடைய பர்தாவாகிய சிவருமானுடைய அருளை சிவருமானுக்கு பக்கத்தில் இப்படி மெல்ல கொண்டு போய் விடுவா. கொண்டு போய் விடுகிறவள் பரமேஸ்வரி. அப்படி கொண்டு போய் அவ விட்டுட்டான்னா அப்புறம் ஆன்மா திரும்பி வராது. அதுதான் மீட்டுங்க வந்து வினைப்பிரிவசாரம். அது வரையிலும் இவ துணை இருக்கணும். யார் துணை? சக்தியினுடைய துணை. அப்பா அப்பாவுடைய அருளை பெற அம்மாவினுடைய துணை. அதே சொல்றாரு, அணுக்களே அவர்க்கு மைந்தர். அணுக்களே அவர்க்கு மைந்தர். அணுக்கள்னா உயிர்கள், உயிர்கள் சிவருமானுக்கு மைந்தர்கள். அணுக்களே அவர்க்கு மைந்தர். அன்னையும் அத்தன்றானும் அணுக்களுக்கு ஆர்வம் கூர்ந்து அணுக்கடன் சக்தியோட. அன்னையும் அத்தனுமாக இருந்து அந்த உயிர்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணி அந்த அணுக்களோடு சக்தி சேர்ந்து அணுக்களை புணர்ப்ப, அந்த சக்தி திருவருளை புணர்ப்ப, சக்தி பருவமும் அறிந்துதாமே. அந்த உயிர்களுக்கு பருவம் அந்த காலத்தை அறிந்து அணுக்கடன் சக்தி தன்னை திளைப்பறம் சனனம் மற்றே ஜனமும் மற்றே. அதாவது சிவருமானுக்கு உயிர்களே மக்கள், சிவருமானுக்கு உயிர்கள் தான் பிள்ளைகளே. அவர் அவற்றுக்கு தாயும் தந்தையுமாக விளங்குவர் சிவருமான். அவர் உயிர்களிடம் அன்பு வைத்து அந்த உயிர்களின் சக்தியுடன் அவ்வுயிர்களை சக்தியின் பக்குவம் காலங்களை அறிந்து தாமே பொருந்த வைப்பார். அதனால் அவ்வுயிர்கள் தங்கள் சக்தியை மல நீங்கும் திசையில் அனுபவிப்பர். அதனாலே அப்படி அத்தனோடு புணர்த்தி சேர்த்து வைப்பவள் அந்த சக்தியாகிய பரமேஸ்வரி. அப்படிப்பட்ட சக்தியாகிய பரமேஸ்வரி ஆன்மாவினுடைய அறிவாகி ஆற்றலை அவள் தான் வெளிப்படுத்துறது. ஆன்மாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அது ஆன்மசக்தின்னு சொல்றது, ஆன்மசக்தின்னு சொல்றது. அது சிவசக்தி, இது ஆன்மசக்தி. இந்த சக்தி எப்படி இருக்கும்னா மிக குறைந்த பலமாக இருக்கும், அந்த சக்தி மிக அதிக பலமாக இருக்கும். இது சக்தியே இல்லைன்னா அந்த சக்தி ஒண்ணும் பண்ண முடியாது. அறிவே இல்லாதவனுக்கு அறிவு உண்டு பண்ண முடியாது, அறிவே இல்லாதவனுக்கு அறிவு உண்டு பண்ண முடியாது. சுத்தமா கண்ணே தெரியாதவனுக்கு எவ்வளவு பெரிய கண் டாக்டரா இருந்தா கூட அவனுக்கு கண்ணை தெரிய வைக்க முடியாது. சுத்தமா பிறவி கூடன்னு வச்சுக்கப்பா, அவர் அமெரிக்கா டாக்டரா இருந்தாலும் சரி, ஜெர்மன் டாக்டரா இருந்தாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. குருடு குருடுதான். அதனாலதான் ஆன்மா அறிவுடையதா இல்லையான்னு கேட்டா அறிவுடையது, ஆற்றலுடையதா இல்லையான்னு கேட்டா ஆற்றலுடையது. ஆனால் அந்த அறிவு விசாலமானதாக இல்லாமல் குறுகியதாக இருக்கும், குறைந்ததாக இருக்கும். அது அந்த அறிவு இந்த அறிவை, இந்த அறிவை வந்து தூண்டி இதற்கு விளக்கம் தரும் போது ஆமா ஆமா என்று இது ஒத்துக்கொள்ளும், அறிவுடையதாக இருக்கும். எந்த அறிவு? சிவனுடைய அறிவு. ஆன்ம அறிவை இயக்கினால் அறிவுடையதாக இதுவும் இயங்கும், அறிவுடையதாக இதுவும் இயங்கும். இப்ப ஒரு கொஞ்சம் புத்தி உள்ள பயலுக்கு பாடம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிற என்ன காரணம்? அறிவு இருப்பதுனால. அதுக்கு முந்தைய அவன் தெரியலது. இப்ப என்ன ஒரு பய கேட்டேன், ஆறு நாள் எத்தனைன்னு கேட்டாரு வாத்தியாரு, எனக்கு சொல்ல தெரியல. ஆறு நாள் எத்தனைன்னு கேட்டாரு சொல்ல தெரியல. பக்கத்துல இருந்து ஒரு வயசு சொல்லி கொடுத்தேன், ஆறு நாளும் பத்து ரான்னு நான் புடிச்சுக்கிட்டேன். எப்போ? அப்போ ஆறு நாளும் பத்துன்னு வாத்தியார் கேட்டாரு சொல்ல தெரியல. அவன் என்ன பக்கத்துல ஆறு நாளும் பத்துரா அப்படின்னா, பத்துரான்னு சொன்ன உடனே புடிச்சுக்கிட்டேன். இன்னும் இன்னும் மறக்க முடியல, ஆறு நாளும் பத்து தானே. அதனாலே அறிவு உள்ள படியினாலே ஆன்மாவுக்கு அறிவுடையதாயிருக்கிற பேரறிவுடையவனாயிருக்கிற பரமேஸ்வரன் உணர்த்த சிற்றறிவுடையதாயிருக்கிற உயிர் உணர்ந்து கொள்ளுகிறது, விளங்குது. அதனாலே உயிர் உணர்த்தினால் உணரும் தன்மையை உடையது, பாசம் உணர்த்தினாலும் உணராத தன்மையுடையது. பாசம் உணர்த்தினாலும் உணராத தன்மையுடையது, உயிருக்கு உணர்த்தினால் உணரும் தன்மை. அதனாலே அந்த ஆன்ம சக்தியை சிவசக்தி கலந்து அது வந்து தொழிற்படுத்துதல். அப்படி தொழிற்படுத்தும் போது இப்படி பாச நீங்குவதற்கான செயல்களிலே ஈடுபடுத்துதல், பாச நீங்குவதற்கான செயல்களிலே ஈடுபடுத்துதல். இப்ப பூ பறிக்கிறான், மாலை கட்டுகிறான், தீபம் போடுகிறான், தேவாரதன் மாதிரி ஓதுகிறான், சிவபுராணம் கேட்கிறான், சிவபுராணம் படிக்கிறான், சிவகைங்கிரியங்களை செய்கிறான் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் பாச நீங்குவதற்காக செய்கின்ற சடங்குகள், பாச நீங்குவதற்காக செய்கின்ற சடங்குகள். அப்படி பாச நீங்குவதற்காக செய்கின்ற இந்த கிரியையினாலே அந்த ஆன்மாவுக்கு பாச நீங்க 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 ஞானம் உண்டாகிறது. இருள் நீங்க நீங்க இருள் நீங்க ஆன்மா அந்த சிவகைங்கிரியங்களை ஓயாம செய்து கொண்டே இருக்க வேணும், சிவகைங்கிரியங்களை ஓயாது செய்து கொண்டே இருக்க வேணும். சிவகைங்கிரியங்களை ஓயாம செய்ய 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 போதும், போன வாரம் தான் சாமி மூட்டமே போதும் அப்படின்னு இருந்தா இது நிறைய அப்புறம் அவனுக்கு வந்து முடிக்கும், நிறைய வந்து முடிக்கும். வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னேன், இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க. வியாழக்கிழமை எதுக்கு இங்க அர்ச்சனை பண்ணணும் கேட்டாவே, வியாழக்கிழமை அர்ச்சனை சொல்லி எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அர்ச்சனை அப்படின்னு. நல்ல பல அதிகமாக உண்டாகும், உங்களுக்கு பத்தாயிரம் லாபம்னா அது பத்து லட்சமா வந்தாலும் வரும் அப்படின்னு. ஆஹ், அப்படி என்ன செய்யலாம்? அதனாலே ஆன்மாவானது அழுக்கோடு கூடியதாகையினாலே, ஆன்மா அழுக்கோடு கூடியதா, சிவன் அழுக்கு இல்லாதது, ஆன்மா அழுக்கு உடையது. அந்த அழுக்கு கூடியனா கொஞ்சம் அழுக்கா இல்ல, அதுதான் பெரிய அளவில்லாத அழுக்கு. அந்த அழுக்கு போக வேணுமானால் திறந்தோறும் தூய்படுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துல போயிடாது, கொஞ்ச காலத்துல, கொஞ்ச வருஷத்துல, ஒரு ஜென்மத்துல போகாது, ஒரு ஜென்மத்துல போகாது அந்த அழுக்கு. இது எவ்வளவு காலமா கூடியிருந்த அழுக்கு, இப்ப தினந்தோறும் கூட்டிக்கிட்டு இருந்தா வீடு லகுவா கூட்டி போலாம், சுத்தம் பண்ணிவிடலாம். ஒரு இருபது வருஷம் அந்த வீட்டை திரும்பி பார்க்காம போட்டுக்கோ, இருபது வருஷம் வச்சுக்கவே எவ்வளவு உப்பை கிடக்கு, சாமான்னு தூக்கி சுத்தம் பண்ண சாதாரண வேலையா? தினந்தோறும் கூட்டினா லகுவா பெறும், லகுவா பெறும். வீட்டை தினந்தோறும் கூட்டிக்கிட்டு இருக்கணும், இந்த கூட்டையும் தினந்தோறும் கூட்டிக்கிட்டு, வீட்டுக்குள்ளேயே அழுக்கு இருக்குது, கூட்டுக்குள்ளேயே அழுக்கு இருக்குது. அந்த அழுக்க இப்படித்தான் துடைக்கணும், இந்த அழுக்க இப்படித்தான் துடைக்கணும், அந்த அழுக்க அப்படித்தான் துடைக்கணும். துடைப்பத்தினாலே இந்த அழுக்க துடைக்கிறது இதுதான் துடைப்போம், துடைப்பம்னு பேரு, துடைப்பம்னு கேள்விப்படுங்க, துடைப்போம் அது அந்த துடைப்பம், இதுக்கு இந்த துடைப்பம். அதனாலே அழுக்கு போகணும்னு நினைக்கிறவன் தானே இதில் சேருவேன், அழுக்கு இருக்குதுன்னு தெரிந்து இந்த அழுக்க போக்க வேண்டும் நினைக்கிறவன் தானே இதில் சேர முடியும். அதனாலதான் இந்த கூட்டம் இப்படி கொஞ்சமா இருக்கிறது, ரொம்ப கொஞ்சம். பொதுவா சாமி மூட்டு போறே வேற, பொதுவா சாமி மூட்டு போறே வேற, இது வேற, இது ரொம்ப உச்சகட்டம், சுப்ரீம். இதுக்கு மேல இல்லவே இல்லை, சுப்ரீம் மேல கோர்ட்டுதா அது மாறும். அதனால நம்முடைய இந்த முறை சுப்ரீம் முறை, உயர்ந்த முறை. இது வந்து இன்னைக்கு புராணம் கேட்டீங்களா, இன்னைக்கு எவ்வளவோ அழுக்கு போயிடும், பூஷை பண்ணீங்களா அழுக்கு இல்லை, அழுக்கு போய்கிட்டே இருக்கு, அழுக்கு போயிட்டே இருக்கு. பல ஆன்மாக்களுக்கு அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தூளையேறு தூசி போன்பார் தாய்மானார். அஸ்திரத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் ஓரளவு அழுக்கு குறைச்சலாக இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு கொத்த வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும். அதனாலே இப்படி ஆன்மா தூய்மை அடைவதற்காக செய்யப்படுவது சிவகைங்கரியம். அப்படி அப்படி எழுதிக்க, ஆன்மா தூய்மை அடைவதற்காக செய்யப்படுவது, ஆன்மா தூய்மை அடைவதற்காக செய்யப்படுவது சிவகைங்கரியம். சிவன் கைங்கரியம் செய்யாதவனுக்கு ஆன்மா தூய்மை அடையாது. வெளியில குளிச்சுக்கிட்டு இருக்கலாம், உள்ள அழுக்கு. பாத்திரத்தை வெளியில விளக்கினா போதுமா? உள்ள விளக்குறது முக்கியமா, வெளியில விளக்குறது முக்கியம், ரெண்டுமே முக்கியம். எது முக்கியம், அதிக முக்கியம்? இந்த பாத்திரத்துல இங்கிட்ட ஒரு தூசி விட்டுருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல, இருக்கப்படாது, பரவாயில்ல. இதுக்குள்ள விட்டுருந்தா பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? இதுல எப்படி சாப்பிடுவ? அதனாலே உள்ளும் புறமும் சுத்தியாக வேணும். அதனாலே உள்ளும் புறம் தூய்மை, அகம்புறம் இரண்டும் புறத்தை எல்லாரும் சுத்தி பண்றேன். அகத்தை சுத்தி பண்ற ஆளு அதிகம் இல்லை. நல்ல வளங்கரம் நல்ல ஞாபகம் தவறாம வந்து ஏராளமா உனக்கு சங்கதிகள் கிடைக்கும், மனசுல வச்சுக்கலாம். விளங்குதா? சில பேர் கேட்டுட்டா மறந்துடுவான், சில பேர் கேட்டுட்டா மறக்க மாட்டான். விளங்குதா? ஆகையினாலே இப்படி அகம்புறம் இரண்டும் தூய்மையாக இருப்பது அவசியம். அதை முய்யார் தடம் வைக புக்கு முகையர் என்ன கையார் குடைந்து குடைந்து, அது புறம் தூய்மை. உன் கடல் வாடி, அது அகந்தூய்மை. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார், என்ன அழகு! மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. கையார் குடைந்து குடைந்துங்கிறது உடம்பு தூய்மை, புறம் தூய்மை. உன் கடல் வாடி அகந்தூய், என்ன அழகா சொன்னார். அது ரெண்டாவது மூன்றாவது பாட்டில் சொன்னார். அதுக்கு சித்த சுத்தின்னு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார், சித்த அழகியான சித்த சுத்தி இருக்கு. சித்த சுத்தி இருக்கு, சித்தம் என்றால் அங்க ஆன்மா. சித்த சுத்தி, சித்த சுத்தி உடையவன் குளிக்க வேண்டியதில்லை, சுத்தம் சுத்தி ஆகிட்டவன். பரம ஞானிகள் விஞ்ஞானிகள் குளிக்காம கூட பல காலம் இருப்பாங்க, அவங்க தேகத்தை பத்திய நினைவே இருக்காது. நினைவு இருந்தாலும் குளிக்கிறாங்க, நினைவு இருந்து நினைவு குளிப்பாங்க. சித்த சுத்தி, சித்த சுத்தி ஆயிரும். சித்தம் சிவன் பாலே வைத்தவர்கள், சித்தத்தை சிவன் பாலே வைத்தவர்கள். அதனால அவருடைய சித்த சுத்தியான அப்படினாலே வெளியில குளிக்கணுங்கிற நினைப்பு வராது, குளிக்க வேண்டியது இல்லை. அப்படித்தான் மேல், அது மேல. ஞான மதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மை உடு தீமையிலே நாடுவதும் இல்லை. சீலமில்லை, தவம் இல்லை, விரதம் இல்லை, செயலிலே சித்தமலம் இல்லை, சித்தியார் கோலமில்லை, புலம் இல்லை, கரணம் இல்லை என்பது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சித்த சுத்திக்கு சிவகைங்கரியம் தேவை. சித்த சுத்திக்கு சிவகைங்கரியம், சிவகைங்கரியம் செய்யவில்லையா சுத்த சுத்தி ஆக. பாத்திரத்தை உள்ள விளக்கலைன்னா கண்டிப்பா குப்பை இருக்கு, அழுக்கு. விளக்கறதா வந்து கைங்கரியம், இது கைங்கரியம் தான் விளக்குறது. பாத்திரம் விளக்குவது போல கைங்கரியம், சிவகைங்கரியம். அதனாலே அப்படி விளக்க 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 பாசம் நீங்க. பாசம் நீங்குவது யார் நீக்குகிறான்னா அவன் நீக்குகிறான். அவனை குறித்து செய்கின்ற பணிக்காக பாசம் நீங்குது. அவனை குறித்து செய்கின்ற பணியினாலே பாசம் நீங்கும். அவனை குறித்து செய்கின்ற பணியினாலே பாசம் நீங்கும். மற்ற தெய்வங்களை குறித்து செய்கின்ற பணியினாலே பாசம் நீங்காது. ஏன்னா அந்த தெய்வங்கள் பாசத்தை உடையன. இது ஒரு வாக்கியம் கட்டாயமா எழுதி வச்சு கொண்டு வைக்கின்றான். மற்ற தெய்வங்களை குறித்து செய்கின்ற பணி பாசத்தை நீக்காது. ஏனெனில் அந்த தெய்வங்கள் பாசத்தை உடையன, பாசத்தை உடையன. எவன் இயல்பாகவே பாசங்கள் இல்லாதிருக்கிறானோ அவனை குறித்து செய்கின்ற பணி பாசத்தை நீக்கும். இயல்பாகவே பாசம் இல்லாதவன் சௌருமான், இயல்பாகவே பாசம் இல்லாதவன் அனாதி முத்தன் பேர் சௌருமானுக்கு, அனாதி முத்தன். அதை இந்த பாட்டுல சொல்றாரு, சிவன் அருளால் பாசங்கள் நீங்கும். அனாதியே அமலன் தன்னை, அனாதியே அமலன் தன்னை அகன்மனை காண்பர் அன்பர் அனாதிய பசுபாசத்தை அறுத்தவன் அருளினாலே அனாதிய அமலன் கண்ம மாயனு பவிப்பர் என்பர் அனாதிய பசுபாசத்தை அறுத்திலார் அறிவிலாரே. அன்பரானவர்கள் சிவன் அருளால் தொன்மையான பசுபாசங்களை போக்கி தனக்கு ஒரு தொடக்கம் இல்லாதவனும் இயல்பாகவே மலங்கள் அற்றவனுமான சிவனை தம் உள்ளத்திலே காண்பார். அன்பரானவர்கள் தொன்மையான பசுபாசங்களை சிவனருளால் போக்கி தனக்கு ஒரு தொடக்கம் இல்லாதவனும் இயல்பாகவே மரங்களற்றவனுமான சிவனை தம் உள்ளத்திலே காண்பர். அறிவில்லாதவர்கள் தொன்மையான பசுபாசங்களை சிவனருளால் நீக்கிக் கொள்ளாமலும் அழுக்கை நீக்கிக் கொள்ளாமலும் அச்சிவனே எல்லாவற்றையும் செய்விக்கின்றான் என்பதை உணராமலும் நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் தற்போதத்தால் வரும் கண்மங்களை அனுபவித்ததற்காக இறந்தும் பறந்தும் திரிவார். அதனாலே அனாதியே பாசமில்லாதவனாகிய திருவடியை பற்றின ஆன்மாக்கள் நான் என்பது அற்றுயிரோடு ஊன் என்பது அற்றுவெளி நாதம் பரப்பரம ஒளி மீது ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடன் நாளும் கழிக்கவதா அருள்வாயே என்பது திருப்பூர் கைலமேர திருப்பூர். அதனாலே அந்த பாசம் இல்லாதவனோடு தொடர்பு வைத்து பாசமற்றவனாய் இவனுக்கு பணி செய்ய புகுந்துவிட்டால் அதனால நான் என்பது அற்றுப்போகணும். நான் என்பது அற்றுப்போகணும். நான் என்பது அற்றுப்போச்சுன்னு சொன்னா அதுக்கு இந்த சிவ கைங்கரியம் செய்யறதுனால வருகின்ற அந்த தன்முனைப்புங்கிறது இருக்காது. நான் செய்கிறேன் என்கின்ற அந்த இருக்கு நான் கட்டு போனால் சிவம் வந்து விடும். நான் கட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டா நான் கட்டவா பாடி நான் கட்டவா பாடி வான்கட்டு மாருதம் ஆயிரு வான்கட்டு மாருதம் ஆய்ந்து அழல் நீர் மன்கடினும் தான் கட்டலிந்தி சலிப்பறியா தன்மயனுக்கு ஊன்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்பது திருவாசகம். அதனாலே அப்படி சிவப்பணி செய்ய போகும்போது நான் என்பது அற்று போய் சிவப்பணி செய்கின்றான் என்றால் அவனுக்கு ஞானம் கட்டாயம் வந்து சிவப்பணியும் கிடைக்கணும், நான் அற்று போக வேணும், அப்புறம் சிவஞானம் தானே கிடைச்சும். ஆகையினாலே இந்த உணர்வு இல்லாதவர்கள் பசுபாசங்களாகிய அழுக்கை அருளாலே நீக்கிக் கொள்ள மாட்டார்கள். சிவனே எல்லாவற்றையும் ஜெய்விக்கின்றார் என்கின்றதை உணர மாட்டார்கள். அந்நான் பிறர் செய்தார் என்கின்ற தற்போதத்தாலே கண்மங்களை அனுபவிப்பார்கள். அதனாலே கண்மத்தினாலே பிறப்பார்கள் இறப்பார்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் பிறப்பார்கள் விளங்குதா. அதனாலே பிறப்பு இறப்பு துளைய வருமால் நான் அற்று போக வேணும். நான் அற்று போக வேண்டுமானால் அவன் அருளாலே அவன் பணியை செய்ய வேண்டும். பிறப்பு அற்று போவதற்கு நான் அற்று போக வேணும். நான் அற்று போவதற்கு சிவப்பணி செய்ய வேணும். சிவப்பணி செய்ய 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 அவனுக்கு பக்குவம் உண்டாகி நான் அற்று ஞானம் வந்து விடும். ஆகையினாலே இப்படி அனாதியே மலம் நீங்கினவனுக்கு அந்த பணி செய்த அது அங்க உள்ள முக்கியமான சாரம். என்ன சாரம் என்று கேட்டால், மற்றைய தெய்வங்கள் பாசங்களை உடையன, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுரூபாகனார்தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இலாதான் அறிந்தருள் செய்வன் என்று சித்தியார் நல்ல விளங்குதா. மற்ற தெய்வங்கள் எல்லா சாமி ஒண்ணு சொல்றவன் இருக்கிறான்ல, இருக்கிற நிறைய பேர் இருக்கிறான், நிறைய பேர் அது எப்படி ஒன்னாகும். அதான் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இல்லாதான் இப்ப சொன்ன வேதனை பிறப்பு இறப்பு இதெல்லாம் இல்லாதவன் அறிந்தருள் செய்வான். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்யும் மாண்பரம். எல்லாவற்றையும் கண்டு அருள் பண்ணுகின்றவன் சிவனே என்பது உனக்கு நன்றாக தெரியுதல்லவா, தெரிந்து கொண்டாயா? சரி, காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்யும் மாண்பரம். அறந்தன்பாதம் மறந்து செய்ய அறங்கள் எல்லாம் வீண் செய்யும். சிவனடியை மறந்து விட்டு செய்கின்ற தர்மம் அத்தனையும் வீண் செய்யல. தர்மம் அத்தனையும் வீண் செய்யல் தக்க யாகத்தை போல திருமால் தலைமை அந்த சாமிகளை நம்பி அவன் போனேன். அந்த சாமியை நம்பி அதனாலே சிவனை குறித்து செய்கின்ற பணி ஒருவனுக்கு சிவனே பரம்பொருள் என்கின்ற நினைவோடு நான் என்பது இல்லாமல் அமைந்து விடுவானால் அது சொக்க தங்கம். அந்த ஆன்மா அது பிறக்காது 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 இல்லை இல்லவே இல்லை. பிறவி வேற அறுத்து என் குடிமுழுது ஆண்ட விஞ்ஞா என்றார் போல பிறவியினுடைய வேற அறுத்து விடுவார். திருவாசகத்தில்தான் வரும், இல்லாம திருவாசகம் பிறவி வேற அறுத்து விடுகிறார், பிறவி வேற அறுத்து விடுறார். பெருப்பறவே செய்யும் என் சிறுமையை என் பெருமையினால் பொறுப்பவனே அறா பூண்பவனே பொங்கு கங்கசிலை செருப்பவனே என் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் அடியேன் நடக்கிற பிறவி வேற அறுத்து விடுங்க, வேற அறுத்து விடுங்க. அப்புறம் எங்க தலையும் அதனால குடி கெட்டு போறது, அதனாலே குடி கெட்டு போகுது, குடி கெட்டு போகுது. இன்னொரு குடியில ஓய்வு பறக்கிற வேலையே இல்லை, குடி கெட்டு போகுது. அதெல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். ஆகையினாலே அப்படி உயிர் சிவனை நோக்கும். அது எப்படின்னா பரு உடம்பு தன்னையே நோக்கும். இந்த உடம்பு எதை பார்க்க, இந்த கண்ணு எதை பார்க்குது, உடம்பத்தான் பார்க்கும். நுண்ணுடம்பு தெரியாது, உள்ள இருக்கிற சூக்கம் உடம்பு தெரியாது, தெரியாத நுண்ணுடம்பும் தன்னை நோக்காது. அதே போல உடலை நோக்கும் தன்மையான உயிரும் தன்னை நோக்காது. உயிரு உயிருக்கு தன்னை தெரியாது. எது போலன்னா கண்ணு வந்து புறத்தை பார்க்குமே, கண்ணுக்கு கண்ணு தெரியாது, கண்ணுக்கு கண்ணு தெரியாது. கண்ணுக்கு கண்ணு தெரியுமா? கண் இதை பார்க்கும், தன்னை பார்க்காது, தன்னை பார்க்காது. அது போல உயிர் உடப்பொருளை அறியும், தனக்குள்ளே இருக்கிற பொருளை அறியாது. கண்டிடுங்கண் தனைக்கான கரணங்கான கண் வந்து புறப்பொருளை பார்க்குமே தன்னை அறியாது, தனக்கு தலைமையா இருக்கிற உயிரையும் அறியாது. நல்லா வச்சுங்க, கண் வந்து புறப்பொருளை பார்க்கும் தன்னை அறியாது. சரி, தனக்கு காட்டி கொடுக்கறது கொடுக்குது வார் உயிர், உயிர் தானே காட்டி கொடுக்குது கண்ணுக்கு, உயிரையும் தெரியாது கண். அதே போல உயிர் வந்து கடவுளை அறியாது, கண் தன்னை அறியாது போல உயிர் தன்னையும் அறியாது, தலைவனையும் அறியாது. ஆகையினாலே எல்லாவற்றையும் கண்டு நிற்கிறவன் சிவன் தான். உயிர் உள்ளத்திலே கண்டு நோக்கிற நோக்கி நிற்கும். ஆக்கையின் ஆவி என்ன அமலனார் உயிரின் வாழ்வ நோக்கிலர் மூல நோயால் நோலறி அடங்கி நொய்யர் நொய்யார் நோக்குவர் அமலன் மூல நோய் வலி அடக்கப்பாக தேக்கொழி உணர்வை சேர்ந்தார் என உபசாரத்து ஒன்றும். ஆக்கையின் ஆவி என்ன, உடம்பிலே உயிர் ஆவி வடிவாக கலந்திருப்பது போல அந்த உயிரில் சிவன் கலந்திருப்பான். இப்ப உடம்பு முழுவதும் உயிர் கலந்திருக்குது இல்ல, உடம்பின் முழுவதும் கலந்திருக்குது இல்ல, அது போல உயிரில் சிவன் கலந்திருப்பான். இவ்வாறு கலந்திருக்கும் சிவனை ஆணவமே மலை மேலிட்டினால், ஆணவ மலை மேலிட்டால் தமது இச்சஞானங்கிரி என்பன மறைக்கப்பெற்றோர் காண மாட்டார்கள். அப்படி கலந்திருக்கிற சிவனை காண மாட்டார்கள். என்ன காரணத்துல? ஆணவ மலை மறைப்பினாலே கலந்திருக்கிறான் சிவன். உயிர் கலந்து தானப்பா இருக்குது, உயிரை யாராவது பார்த்திருக்கிறார்களா, பார்க்க முடியுமா? அப்புறம் கடவுளை எப்படி பார்க்க முடியும்? உடம்புல உயிர் இருக்குதுப்பா, உயிருக்குள்ள கடவுள், உடம்புக்குள்ளே உயிர், உயிருக்குள்ள கடவுள். அப்புறம் எங்க அங்கே உடம்புக்குள்ள இருக்க உயிரையே காண முடியல, அப்புறம் உயிருக்குள்ள இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க முடியும், விளங்குதா? ஆகையினாலே இப்படி வந்து ஆணவம் மலம் மறைப்பினாலே காண மாட்டார்கள். பக்குவப்பட்ட அன்பர்களுக்கு இறைவன் அவருடைய ஆணவ மலத்தை கெடுத்து தான் அவர்களோடு இரண்டர கலந்திருப்பதை காட்டுவான். பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு தான் கலந்திருக்கிறதை காட்டுவான். இவ்வாறு சிவனை கண்டார்கள் என்று சொல்லும் போது முன்பு இல்லாததை இப்போது பார்த்தார்கள் என்று பொருளாகாது. சிவனை கண்டார்கள் என்று சொன்னால் புதுசா இல்லாத ஒரு பொருளை பொருள் காணவில்லை, உள்ளேயே இருந்தவர்களைத்தான் இப்ப கண்டார்கள். உள்ளே இருந்தவர்களைத்தான் கண்டார், உள்ளதான் இருக்கிறான், காண முடியவில்லை. அவனே உள்ளிருந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டினானே கண்டு விடுகிறார்கள், ஞானிகள் கண்டு விடுகிறார்கள. கண்ணில் இருந்த மறைப்பு நோய் நீங்கியதும் கண்ணுக்கு ஒளி உண்டானது போலவா, கண்ணில் இருக்கிற மறைப்பு நீங்கிருச்சுன்னு வச்சுக்க கண்ணுக்கு ஒளி வந்து விடுது. அப்ப அந்த ஒளி முன்ன வெளியில இருந்தா வாங்கிச்சு அந்த ஒளிய, உள்ளே இருந்த ஒளி. கண் படலை நீங்கிய உடனே கண்ணுக்கு பார்வை கிடைக்கிறது, ஒளி கிடைக்கிறது, அந்த ஒளி உள்ளேயே இருந்தது தான். அது போல கடவுள் உள்ளே இருந்த கடவுள் தான் வெளிப்பட்டு ஞானிகளுக்கு தன்னை காட்டுகிறார். அது இருந்தும் பக்குவப்பட்டவர் சிவ ஒளியை சேர்ந்தார் என்பது உபசாரமாகும். அதற்கு மேலே இருட்டல்லை இருட்டலை இருந்தான் இருந்தான் ருஞ்சா வினை வெளி ஒளி எவ்வெல்லை பொருட்டனை புலர்ந்துங்கானாதொளியுரில் புதைந்து நின்ற இருட்டர உடலை காணும் மேனையை ஆகுங்கானும் பொருட்டனில் புணர்ச்சி கண்ட பொழுதன புகழ்வரையோ. இருள் நிரம்பிய அறையில் இருக்கிற ஒருவர் தம் கண்களை விழித்து பார்த்தபடி இருந்தாலும் அவர் தம் உடலையும் அறையில் இருக்கிற பொருள்களையும் காண மாட்டார். இருட்டறையில் இருக்கிறவனுக்கு தன்னையும் தெரியாது, அந்த அறையில் இருக்கிற பொருளும் தெரியாது. கண்ணை நல்லா விழிச்சு பார்த்தா கூட தெரியாது. இருட்டறையில ஒருத்தன் இருந்தான், நல்லா விழிச்சு பார்க்கறான், கண்ணு நல்ல கண்ணு, எந்த கண்ணுல எந்த விதமான கெடுதலும் கிடையாது, காண முடியாது. கண்டு கண்டு விடுவானா, ரொம்ப கட்டிக்காரன் வச்சுக்கவே, எவ்வளவு கட்டிக்காரனா இருந்தாலும் அந்த இருளிலே பொருளை காண முடியாது. தன்னையே தெரியாது, தன்னையே தெரியாது. ஒரு விளக்கை ஏற்றியது அறையில் இருக்கிற பொருளையும் தம் உடம்பையும் காண்பார். ஒரு விளக்கு ஏற்றிட்டோம்னு வச்சுக்க எல்லாம் தெரியும். இவ்வாறு உயிரின் ஆற்றலை தடைப்படுத்திய மலம் சிவசக்தியின் அருளால் நீங்கியதும், நீங்கியதும் உள்ளே இருக்கிற அணவு மலமாகி இருள், அது அக இருள்னு பேர், அது நீங்கிய உடனே உள்ளத்தில் உயிர் ஒளிய காண்பதோடு சிவரூபத்தையும் காணும். பொருளையும் கண்டு தன்னையும் காண்பது போல உள்ளத்தில் இருக்கிற ஆணவ மலத்தை சிவசக்தியுடைய அருளா நீங்கின உடனே தன்னையும் தெரியும், தலைவனையும் தெரியும். ஆன்ம தரிசனம் பெறுவர், அதன் மேல் பல தரிசனம், அதன் மேல் சிவதரிசனம் பெற்று அதனோடு பொருந்தி இருப்பர். அதனாலே அந்த ஆணவ மலமாகிய இருள் ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது, மறைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கடவுளை காண முடியவில்லை, கடவுளை காண முடியவில்லை. அதைத்தான் சுந்தரமுனி சுவாமி பொத்தி நன்மையும் பார், பொத்தின நோய். இது என்ன சொல்றது, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் பொய்த்தொழுவேன். தீனைமா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்பது சுந்தர தேவாரம். எங்கிருந்து வாடுறாரு, திருவொற்றியூர் இருந்து வாடுறாரு. அதனாலே ஆன்மாவை பொத்தி வைத்திருக்கிறது எது, ஆணவம். கண்ணிலே படலம் மறைத்து கண்ணொளிய மறைத்திருப்பது போல ஆன்மாவில ஆணவமலமாகிய படலம் மறைத்து ஆன்மாவுடைய அறிவை மறைத்து வைத்திரு, அதனாலே சிவனை காண முடியவில்லை. அதனாலே கூடு கூடுதல் ஏகதேசி எனுமேறு பொருட்கே கூடு மோடிவான் தேடிக்கூடும் அவரெறும் அவரவரும் இருள் ஊனம் வாடலும் தன்னுண்மையை நோக்கர் நோக்குவானின் நீடொளி படல நீங்க கண்டன நிகழ்வந்தே. உயிர் சிவனை கூடியது என்றால் ஒரே இடத்தில் இருப்பு உடையது ஆகி குடம் முதலானவற்றை போல பிரிந்து இரண்டு உருள்கள் ஆகிவிடும். அது எப்படி என்றால் எங்கும் பறந்திருக்கின்ற வானத்தை தேடி அடைவோ என்று எவன்தான் சொல்லுவான். வானம் எல்லா இடங்கள்லையும் பறந்தான் இருக்குது, அது தேடி அடைய வேண்டியதில்லையே. அதுபோல கடவுள் உள்ளே வியாபியாக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், தேடி அடைய வேண்டியதில்லை. தேடி அடைவது என்று சொன்னால் அது ஒரு இடத்துல இருக்கிற பொருள் ஆகிவிடும். மற்றைய பொருள்களைப் போல தேடி அடைகின்ற பொருள் என்றால் அது ஒரு இடத்துல இருக்கிற பொருள் ஆகிவிடும். விளங்குதா? அதனாலே வந்து அடைவதும் அல்ல, சென்று அடைவதும் அல்ல, வந்து அடைவதும் அல்ல, இருப்பதை உணர்வு. சென்றடையாத சென்று இவன்றான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், பரிபூரண பொருள் சிவன் பரிபூரணமாக எங்கும் வியாபித்திருப்பவன் அப்படித்தான் சொல்றான். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறதான சிவன். அதை போய் அடைந்தான் என்றால் அது ஒரு இடத்துல ஏகதேசியாக ஆகிவிடும், சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. அதான் சென்று வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், சிவம் பூரண பொருளுங்கிறது சிதைஞ்சு போகும். அந்த சொல்லுக்கு அர்த்தம் இல்லாம வரும். அன்றவன்றான் ஒன்று மணியில் அந்நியவன், அவன் வந்து சேருவான் என்று சொல்ல அந்நியமாகிவிடும். உண்மை விளக்கம், அவன் வந்து சேர்றான்னா அப்ப சிவம் வேறு அவன் சீவன் வேறாக இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப இது தனியா செயல்பட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம், தனியா செயல்படுமா? சென்று அடைகின்றார் என்றால் அது ஒரு இடத்துல இருக்கிற ஏகதேச பொருள் ஆகிவிடும். சர்வயாவி என்பது பூரண பொருள் என்பது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனாலே சென்றடைவதும் இல்லை, வந்தடைவதும் இல்லை, உள்ளே இருக்கிற பொருள் பக்குவம் வந்த காலத்துல வெளிப்பட்டு தோன்றும். அதைத்தான் சொல்றாரு, வானம் வந்து பறந்து இருக்கிற வானத்தை தேடி அடைய வேண்டியதில்லை. ஆனால் முடியும் என சாத்திரம் உரைக்கிறதாக. எப்படி என்றால் உயிரின் ஆற்றலை தடை செய்ய ஆணவமல அருளால் அகல உடனே தன் வடிவம் விளங்கி அதற்கு மேலாக இறைவன் வடிவத்தை அகத்திலே பார்த்திருத்தல் ஆகும். இது வானவெளியில் ஞாயிற்றின் ஒளி கதிர்களை மேகங்கள் மறைத்த போது அது தெரியாமல் இருந்து மேகங்கள் விலகியதும் கண்ணுக்கு புலப்படுவது போல் வலா. சூரியனை மேகம் மறைத்திருக்கிறது, மேகம் மறைந்த உடனே சூரியன் தெரிகிறார். அது போல ஆணவமலமாகி இருள் தொலைந்து விட்டால் உள்ளே இருக்கிற சிவன் நன்றாக விளங்கும். உயிரும் ஜெவமும் தம்மில் வேறுபாடு இல்லாமல் இருக்கும், உயிரும் ஜெவமும் தம்முள் வேறுபாடு இல்லாமல் இருக்கும். வேறுபாடு இல்லாமல் ஒன்னா தான் இருக்குதா, அதுதான் ஒரு பெரிய அதிசயம். ஒன்னாத்தான் இருக்குது, ஆனா தெரியல, அதுதான் பெரிய அதிசயம். பக்கத்து வீட்டிலே இருப்பார்ப்பா ஒருத்தர், அவர் பெரிய அந்தஸ்துடையவரா இருக்கலாம், பதவியுடையவரா இருக்கலாம், செல்லம் உடையவரா இருக்கலாம், இவன் அவர்கிட்ட பழக்கம் வச்சுக்காம இருப்பான். பழக்கம் வச்சுக்காம, பழக்கம் வைக்கிறதுக்கு உனக்கு யோக்கியவே இருக்காது. அவருடைய அந்தஸ்துக்கு இந்த துணைக்கும் தொடர்பு வச்சுக்க முடியாம இருக்கும் இல்லையா, யோக்கியதில் அவன். அதே கதை தான் நம்ம கதை, அந்த பொருள்கிட்ட தொடர்பு வச்சு யோக்கியது. அதை சொல்றாரு திருமூலர், சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, ஒன்னாத்தான் இருக்குது, ஒன்னாத்தான் இருக்குது, வெக்க வெக்கா, சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சிவனார் சிவனாரே அறிகிறார், சிவனாரே அறிகிறார், சிவனார் சிவனாரை அறிந்தவன், சிவனார் சிவனாரை அறிந்தவன், சிவனார் சிவனாயிட்டு இருப்பார். ஒன்றாகவே இருந்தும் கொஞ்சம் கூட தொடர்பு பழக்கம் இல்லாம இருக்குதுவா, ரொம்ப ஒரு மோசமான செயலாக வல்லவா இருக்கிறது, பரிதாபமாக வல்லவா இருக்கிறது. நம்ம திருவருள் பெயர்ல எண்ணில்லாத காலமாக ஆன்மா சிவனோடு கூடி இருக்குது, எண்ணில்லாத காலமாக சிவனுக்கு பக்கத்திலேயே ஆன்மா இருக்குது, கொஞ்சம் கூட பழக்க வச்சுக்கல, கொஞ்ச காலமா இருந்துச்சு சொல்ல, 30 வருஷமா இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறேன், நான் கோயிலுக்கு உள்ள போனது இல்லை, என்ன 30 வருஷமா கோயிலுக்கு பக்கத்துல தான் வீடு, நான் கோயிலுக்குள்ள போனது இல்லை, புரியுதா? அது போல எத்தனை கோடி காலமா இருக்கு, ஒண்ணா எத்தனை கோடி காலம், பெரிய அதிசயமா இருக்கு. இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கம் இல்ல, ஏதும் பழக்கம்னா கொஞ்சம், ஏதும் பழக்கம் இல்ல, வெற்று இருக்கு விடுமுறை. திருவருளத்தை பழக்கம் வைத்துக் கொள்ளாது விடுகிறாலே இந்த உயிர் வெற்றுயிரா போச்சுன்னாரு. திருவருளாகிய சிவனிடத்திலே பழக்கம் வைத்துக் கொள்ளாத படியினாலே உயிர் வெற்று உயிர், வெற்று உயிர்னா புரியுதா, ஒண்ணு இல்லாதவனே வெத்தாளும்பா, வெத்தாளு ஒண்ணு இல்லை, பணம் இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா, வெத்தாள் வெற்றாள். அதனாலே அப்படி திருவருளை இது வந்து பழகி கொள்ளாதபடியினாலே இது வெற்றுயிருனார், வெற்றுயிருனார். அத திருவாசகத்துல பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய், எல்லாம் திருவாசகம் தான் அங்க அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தது. பெற்றது கொண்டு எது பெற்றது, தன்னுக்கரண போன உலகை நீ கொடுத்திருக்கிறாய், அதை பெற்றுக்கொண்டு நான் அன்பை பெருக்க வேணும், அப்படி இல்லாம பிழைய பெருக்கிட்டேன், பெருக்க வேண்டியதை பெருக்காம பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி, அந்த ஏகாரத்தை பாத்தியா, பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடி என்னை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் விடிலோ கெடுவேன் மற்றடி தன்னை தாங்குணரில்லை என் வாழ் முதலே உற்றடி என் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே என்பது திருவாசகம். அதனாலே சிவனோடு எண்ணில்லாத காலம் கூடியிருந்தும் சிவனோடு பழக்கமில்லாத உயிர் வெற்றுயிராகி விடுகிறது. இதெல்லாம் அப்படியே தங்க தகட்டில் எழுதணும். சிவனோடு எண்ணில்லாத காலம் உயிர் கூடியிருந்தும் சிவனுடைய தொடர்பு இல்லாமையினாலே உயிர் வெற்றுயிராகும். ஆகையினாலே இப்படி வெற்றுயிராகாமல் சிவனை தெரிந்து கொண்டு அது பொருளுடையதாக ஆகுவது, பொருளுடையதாக ஆவது, பொருள் உடையதாக, அது நம்மையும் ஊர் பொருளாய், நம்மையும் ஊர் பொருளாய், பொருள் அல்லாததான பொருள் அல்லாததாக இருக்கிற உயிரை பொருளாக ஆக்குதல், பொருள் அல்லாததாக இருக்கிற உயிரை பொருளாக ஆக்குதல், அதான் நம்மையும் ஒரு பொருளாக்கினார். ஆகையினாலே ஆன்மாவும் சிவனும் வேறு என்று நீ சொன்னால் ஏகதேசி ஆகிவிடும். பேதமேல் ஏகதேசி முத்தியர் பெறானும் மேக வாதம மயக்கஞ்சும்பும் மலிந்தநாசகனும் ஒன்றோ ஆதலால் இரண்டும் அல்ல அபேதமே அமலனாவி வேதகர் உயிருங்கண்ணு வேறனார் ஒன்றும் என்னார். ஆன்மாவும் சிவனும் வேறு என்று நீ சொன்னால் ஏகதேசிய ஆகிவிடும். ஆன்மா வேறு, சிவன் வேறுனா ஏகதேசின்னு வேறு. ஏகதேசின்னா ஒரு இடத்துல இருக்குன்ற பொருளாகும், ஒரே இடத்துலதான் இருக்கும் இப்படின்னு உலக பொருள் போல ஆகிவிடும் கடவுள். இது ஒரு இடத்துல தான் இருக்கும், இது ஒரு இடத்துல தான் இருக்கும். அது மாதிரி கடவுள் இருந்தா அர்த்தம் இல்லை. அப்படி என்று முத்தி நிலையில் உயிரும் சிவனும் ஒன்றே என்றால் ஏகாண்மவாதம் ஆகி மயக்கத்தை கொடுக்கும். முத்தி நிலையில சிவனும் உயிரும் ஒன்றாகாது, சிவனும் உயிரும் ஒன்றாகாது, இரண்டும் ஆகாது. விளங்குதா? ஒன்றாகாது, இரண்டும் ஆகாது. ஒன்றாவதுன்னா சிவமே ஆகி விடுவதல்ல, இரண்டாவது என்று சொன்னால் பிரிந்து விடுவதும் அல்ல. ஒன்றாக இருக்கும், ஒன்றாகாது. சிவ சிவனை போல இருக்குமே சிவமாகாது. சிவமாக்கி சிவமாக்கி சிவத்தன்மையை பெற்று சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். சிவத்தை பிரியாது இருப்பதனாலே ஒன்று. ஆனா பொருள் தன்மையில வேறு, அங்கேயும் சிவம் வேறு ஆன்மா வேறு. அத்துவிதம் சாரூபங்கிறது வேற, சாயுச்சியம்னு வச்சுக்கதே. சாயுச்சியம்னா சிவத்தோடு கலந்து விட்டதுன்னு வச்சுக்கப்பா. சிவத்தோடு கலந்து விட்டாலும் ஆன்மா ஆன்மா தான், உயிர் உயிர் தான், கடவுள் கடவுள் தான். உயிர் கடவுள் ஆகாது, ஆனா கடவுளை விட்டு பிரியாது. அதனால ரெண்டல்ல, பிரியாமையினால ரெண்டல்ல, பொருள் தன்மையினால ஒன்றல்ல. பொருள் தன்மையினால இரண்டாக இருக்கும், பிரியாம இருப்பதனால ஒன்று. பிரியாம இருப்பதனால ஒன்று, பொருள் தன்மையினால இரண்டு. அதனால ஒன்றும் அல்ல, இரண்டும் அல்ல, ஒன்றும் ஆகாமல் இரண்டும் ஆகாமல். இதுதான் சைவ சித்தாந்தம். ரொம்ப ஆழமான குருத்து, ரொம்ப நீளமான குருத்து. அதைத்தான் இங்க சொல்றாரு. அதில் குற்றம் எங்கன என்றால், செம்பு அதனுடைய களிம்பை போக்கும் பொருளும் ஒன்றல்லவே. ஆகையால் முன் சொன்ன பேதம் ஏகம் என இரண்டும் இல்லாமல் உயிரஞ்சவும் அபேதமாக இருக்கும். சிவாகமங்களை உணர்ந்த அறிஞர்கள் உயிரறிவும் கண்ணினொழியும் கலத்திருத்தலை வேறு என்று ஒன்று என்றும் சொல்லார். உயிரறிவும் கண்ணொழியும் ஒன்றா இரண்டா? ஒன்றும் அல்ல, ரெண்டும் அல்ல. உயிரறிவு கண்ணொளி, கண்ணில ஒளி இருக்குதுப்பா, அந்த ஒளியை உயிரறிவு காட்டுது. உயிரறிவு இயக்கி கண் காணுது. உயிரறிவும் கண்ணொளியும் கலந்து இருக்குது, ஆனா ஒன்றல்ல, இரண்டும் அல்ல. இதுதான் அத்துவிதம் சொல்லுது, அத்துவிதம் உத்தின்னு சொல்லுது. முத்தரிடம் உள்ள மூலமலம், முத்தரிடம் உள்ள மூலமலம், கடல் வேடம் கொல்லும் கண்டார் தம்மையும், காலகாலன் மிடரும் கொல்லவல்ல மிடலிலை எற்றே எற்றே, அடியின சரணமென்றே அமலனை அடைந்தார் தங்கள் அடல் வழி அடங்கன் மூலம் அலத்தினுக்கு அழிவும் என்றே. இது எப்படின்னு கேட்டா, தேவர்கள் அமிர்தம் பெறுவதற்காக கடலை கடைந்த போது அதில் தோன்றிய ஆலகால நஞ்சு அதனை பார்த்தவர்களையும் கொல்லும். அந்த நஞ்சை பார்த்தவர்களையும் கொல்லும். அத்தகைய நஞ்சு காலனுக்கு காலனாகிய சிவபெருமானுடைய கழுத்தில் வந்து பொருந்தியது எனினும் அது வேதனைப்படுத்தும் அதன் ஆற்றல் கெட்டு நின்றது. பார்த்தவர்களை கொல்லக்கூடிய நஞ்சு ஒரு ஆளை கருப்பாவே ஆக்கிடுச்சு. ஒரு ஆளை அதை பார், நான் சமாளிச்சு போடுறேன், நான் பார் காத்தர் கடவுள் அதை தடுத்து போடுறேன் பார் நின்னாரு. அந்த ஆளு கருப்பாவே ஊட்டார், நிறமாறி போச்சு. ஆனால் அந்த நஞ்சு சிவபெருமானுடைய கழுத்துல வந்து கம்முன்னு உட்கார்ந்துருக்கு. நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள். சம்பந்தர் தேவர் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள். அந்த அதுவும்ங்கிற வார்த்தை புரியுதா? அந்த நஞ்சு பொல்லாதது இல்லை, அது கூட சிவருமானு கிட்ட வந்தவுடனே நல்லதாகி போச்சு. அந்த நஞ்சு கூட சிவருமானு கிட்ட வந்தவுடனே நல்லதாகி போச்சு. அப்ப கொடியவர்களும் அவரை சேர்ந்தா நல்லவர்களாகாம கெட்டவர்களாக இவ்வாறே சிவருமானுடைய திருவடியில் அடைந்த பக்குவிகளை ஆணவமலம் துன்புறுத்தாமலும் தன் நித்திய தன்மை கடாமலும் சத்தி மடங்கி நிற்கும். அதனாலே பக்குவமடைந்த ஆன்மாக்களை ஆணவமலம் கெடுதல் பண்ணாது, தன்னுடைய வலி கெட்டுது. அதாவது முத்தி காலத்திலே மூன்று பொருளும் உண்டு. இப்ப ஆணவமலம்னு சொல்றமல்லவா, ஆணவமலம் அழியாது முத்தி காலத்திலேயும். அதான் அங்க சிவம் வேறு உயிர் வேறு சொல்றது. இப்ப வளர்ந்த ஆணவமலத்தோடு இருக்கும் அது இயல்பாகவே ஆணவமலம் இல்லாதது சிவம். இது ஆணவமலம் உள்ளது, ஆனா ஆணவமலம் வலி கெட்டு இருக்குது. ஆணவமலத்தினுடைய உபாதை இல்லை, அது ஆணவமலமே இல்லை. அதனால ரெண்டு, அது வேறு இது வேறு. ஆணவமலமே சுத்தமா இல்லைன்னு சொன்னா அப்ப அது இதுவும் சமமாகி போகும். இது ஒரு கடவுள், அது ஒரு கடவுள், அது ஒரு கடவுள், ஏராளமா கடவுள் உண்டாகி போகும், எண்ணில்லாத கடவுள் உண்டாகி போகும். முத்திதனின் மூன்றும் முதலும் முடிய கேள்வி, சுத்த அனுபோகத்தை துய்த்தலனும். சிவானுபோகத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது எதுனா உயிர். சுத்த அனுபோகத்தை துய்த்தலனும் மெத்தவே இத்தை விளைவித்தல் மலம். ஆணவமலம் தான் இந்த சிவானந்தத்தை அனுபவிக்க வைக்குதான் ஆணவமலம். ஏன்னா வலி கெட்டு கூச்சு இல்ல, அதனால இது குறும்பு பண்றது இல்லை. இப்ப குறும்பு ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கவே இந்த குறும்பெல்லாம் அடங்கி போகுது. குறும்பெல்லாம் அடங்கி போவதனால இது அனுபவிக்கிறது வாய்ப்பாக இருக்குது. அதனால இத்த விளைவித்தல் மலம்னார். ரொம்ப இது உண்மை வழக்கம் விளங்குதா. இந்த அனுபவ மலத்துக்கு என்ன தொழில்னா, அதுக்கு மறைக்கிறதான் தொழிலு, மறைக்கிறத தொழிலு. இங்க இருக்கும் போது என்னமா இருக்குதுன்னா, கடவுளை மறைச்சு உலகத்தை காட்டுது. கடவுளை மறைச்சிருக்கு, மறைச்சுக்கிட்டு இருக்குது. அங்க போனவுடனே உலகத்தை மறைச்சு கொடுது, கடவுளை காட்டுது. மறைக்கிறதா வேலை, மறைக்கிறதா வேலை. இப்ப வந்து உலகத்தை காட்டி கடவுளை மறைக்குது, அங்க கடவுளை காட்டி உலகத்தை மறைக்குது. இத்த விளைவித்தல் மலம் இன்பம் கொடுத்தல் இறை அன்புடனே கண்டு கொடப்பான் விளங்குத. இன்பம் கொடுத்தல இத்த விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டு கொடப்பா என்பது உண்மை வழக்கம் என்கின்ற சாத்திரம். அதனாலே வந்து பக்குவிகளை ஆணவ மலம் துன்புறுத்தாமலும் தன் நித்தியத்தன்மை கடாமலும் தன் சக்தி மடங்கி நிற்கும். ஆணவ மலம் பக்குவிகளுக்கு மடங்கி இருக்கும். வந்து நல்ல பக்குவம் உள்ள நல்ல மெய்யடியார்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ மலம் வாசனையே அதிகம் தெரியாது. பக்தனா இருக்கிறவங்க சில பேர்த்த பார்த்தா ஆணவ மலம் நல்லாவே தெரியும், வெளியில நல்லாவே தெரியும். பேச்சிலையும் செயல்லையும் நடத்தையிலையும் ஆணவ மலம் நல்லா வெளிச்சமா தெரியும், பளிச்சுன்னு தெரியும். எங்கேயோ ஒருத்தருக்கு அந்த ஆணவ மலம் வலிமை கெட்டு போய் ரொம்ப சாந்தமாக சாந்தமாக அங்கே ஆணவ மலம் அவங்களுக்கு அடங்கியிருக்கு விளங்குதா. அதனால வந்து ஆணவ மலத்தை எவன் அடக்குகின்றானோ அவன் தான் உண்மையான பக்தன், உண்மையான பக்தன். ஆணவ மலத்தோடு கூடிய ஆணவ மல வலிமையோடு இருந்து பக்தி செய்யறவனுடைய பக்தியும் கைங்கரியும் அவ்வளவு சிறப்படையாது, சிறப்படையாது. இதுக்கு எடுத்துக்கணும், பாலில் விஷம் கலந்தாப்புல ஆகிப்போம். படி செய்வது பால், ஆணவ மலத்தினுடைய செயலாலே சொல்லினாலே செயலாலே அந்த பணி கட்டுப்போம், பணியினுடைய பலன் கட்டுப்போம். அதனால ஆணவ மலை இல்லாமல் பணி செய்யணும், ஆணவ மலை இல்லாமல் பணி செய்யணும். பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். இது பெரிய புராணம், பேச வேண்டாம். யார சுந்தரதை சொல்ற, பேச வேண்டாம். நீ என்னடா பேசுறது, பேசாதடா, பணியை செய்யல. புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய என்ன ஆணவமா பேசுவான் தெரியுமா, பக்தனாகவும் இருப்பான் பணியும் செய்வான். ரொம்ப எல்லாம் திமிரட்டுவான், இப்படிமா இப்படிமா அதுமா அதுமா பாத்திருக்கியா. இந்த புத்தகம் எல்லாம் பேசப்படாது. அந்த புத்தகங்கிற அங்க சொல்லு ஆணவ கலந்த சொல்லு, ஆணவ கலந்த சொல்லு புத்தகங்கிறது ஞானம் அது வேற. இந்த இடத்துல வந்து இந்த தன் முனைப்போடு நீ பேசுகிற பேச்சு விட்டுறணும் டாக்டர். புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்பது பெரிய ஒரு ஆள் தடுத்தாட்டு. மலவலி அதனை போல அடங்கிடும் அனாதிமுத்தன் வலியனு வலியும் மின்னி, அடங்கிடாத அனாதிமுத்தன் சக்தியாற்றெடுக்கும் பாசம் அடங்கணும் நாக்க நீங்க அணுவரி பதிதத்தா. அனாதியா மூலமலமாகிய ஆணவ மலத்தின் ஆற்றல் முத்தி நிலை சார்ந்தவரிடம் அடங்கி நிற்கிறது. ஆணவ மலம் ஒன்றே, அது தன் பலவேறு சக்திகளில் ஒவ்வொன்றினால் ஒவ்வொரு உயிரையும் மறைப்பதாகும். ஆகையால் முத்தியில் அந்தந்த சக்தி மாத்திரம் அந்தந்த உயிரை மறையாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். தொடக்க இல்லாத காலம் தொட்டு மறைத்து வரும் சக்தியாயினும் இந்நிலையில் ஆணவ சக்தி மறையாமல் தன் ஆற்றல் குன்றி அடங்கும் என்க. அதுபோல தனக்கு ஒரு தொடக்கம் இல்லாத சிவனும் சக்தியும் தொடக்கம் இல்லாத உயிரின் ஆற்றலும் வலிமை குன்றி அடங்குமோ எண்ணில், தொடக்க இன்றியே மும்மலங்களில் நீங்கிய சிவனுடைய சக்தி அடங்காது. ஆன்ம சக்தி அடங்குதல் ஆன்ம அறிவு விளக்கத்துக்கு ஏதுவாகிய சூக்குமதியாக நீங்க பெறும் கேவலாதீத அவத்தையில் மட்டும்தான் என்று உணர்கள். அதாவது ஆணவ மலம் அடங்கி ஆணவ மலத்தினுடைய துன்பம் இல்லாமல் சிவத்தோடு கலந்திருக்கும். அப்போது சிவமும் சக்தியும் தொடக்கமில்லாத உயிரினுடைய ஆற்றலும் வலிமையும் குன்றி அடங்குமோ என்றால் அந்த உயிருக்கு அறிவு விளக்கமாக இருக்கும், ஞானமயமாகவே இருக்கும் அந்த உயிர். அதனாலே அப்போது உயிருக்கு வலிமை அதிகம் உண்டாகி விடுகிறது, சக்தி அதிகம் உண்டாகி விடுகிறது. அதனாலே சூக்கும தேகம் நீங்க பெறும் கேவலாதீத அவத்தியில் மட்டும்தான். அதனால சூக்கும தேகம்னு ஒன்று இருக்கு, அந்த முத்தி நிலை சூக்கும தேகமும் போய்விடும். சூக்கும தேகம் இப்ப தூள தேகம் இருக்குது அல்லவா, இதுக்கு காரணம் சூட்சும தேகம். இந்த தூள தேகத்துக்கு காரணம் சூட்சும தேகம். இப்ப இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு எது மூல காரணம், அந்த சூட்சுவமா இருக்கிற வேதம். இவ்வளவு பெரிய உடம்புக்கு எது முக்கிய விதை? சூச்சு மதயம். அது தொலைஞ்சாத்தான் முத்தி. அந்த முத்தியில சூச்சு மதயமும் கிடையாது. அதெல்லாம் எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த காலத்துல தான் தெரியும். உயிரும் சிவனும் ஒன்று அல்ல, இரண்டும் அல்ல, பேதமும் அல்ல, அபேதமும் அல்ல. பேதம் என்றால் இரண்டு, அபேதம் என்றால் ஒன்று. அவை அபேத யூகம் உள்ளவர்கள் கருதி உணருமாறு வேதங்களோ ஆகமங்களோ அவற்றின் நினைப்பை ஐக்கியம் என்ற பதத்தால் சொல்லும். அது ஐக்கியம் என்று சொல்லும், அத்துவிதம் என்றும் சொல்லுவது. ஆமா, ஐக்கியம், ஐக்கியம் என்று சொல்லுவார்கள். அதனாலே ஐக்கியம் என்றால் இரண்டு ஒன்றாவது, இரண்டு ஒன்றாவது. அதனால அந்த ஐக்கியம் வந்து அத்துவிதம் என்று சொல்லுவது. துவைதம் என்று ஒன்று இருக்கிறது. துவை அத்துவிதம், துவைதம் சொல்றது விசிஷ்டாத்வம் சொல்றது. விசிஷ்டாத்வம் தான் வைஷ்ணவம். துவைதம் இது மத்வாச்சாரியர் மதம். சுத்தாத்விதம் நம்ம செய்வ சித்தாந்தம். அதனால அது சங்கரது அபேதம், அபேதம். அது வந்து வேற போ உயிர் தனியாவே இல்லை, உயிரே கடவுள், கடவுளே உயிர். அது வேதாந்தம்னு சொல்றது. ஏகாண்டவாதம், ஏகாண்டவாதம். கடவுள் தான், உயிர் இல்லை. மரமும் நிழலும் ஒன்று சொல்ல முடியாது, மரமும் நிழலும் ஒன்று சொல்ல முடியாது, அந்த இரண்டு என்றும் சொல்லப்படாது. மரமும் நிழலும் ஒன்றா இல்ல, ரெண்டா? ஒன்றுமல்ல. மரம் இல்லாம நிழல் எங்க இருக்கு? மரம் இல்லாம நிழல் இல்ல, மரத்தினுடைய நிழல் தான். ஆனா இது வேறையா, அது வேறையா இருக்குது. அதனால இரண்டுன்னு சொல்லலாம். மரம் இல்லாம நிழல் இல்லாமையினால ஒன்றுன்னு சொல்லலாம்னு சொல்லணும். அதனால நிழல் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, அந்த இரண்டுன்னு சொல்லப்படாது. இவ இரண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க இயலாது. ஒருத்தியின் பேச்சை அமிர்தம் போல இருக்கிறது என்று சொன்னால் அதன் சுவை எரியும் நோக்கில் நாவினால் சுவைத்து பார்ப்பதும் உண்டோ சொல் அகத்தியனை. அதனாலே அமிர்தம் போல இருக்கிறது சொல் என்று சொன்னால் அந்த சொல்லும் அந்த பொண்ணும் வேறல்ல, அந்த பெண்ணும் அந்த சொல்லும் வேறல்ல, ஒன்றுதான், ஒன்றுதான். அது போல சிவனும் சிவன் ஒன்றுதான், சிவனும் சிவனும் ஒன்றுதான். ஆனா ஒன்றாகாது, ஒன்றாகாது. சிவனோடு இருக்கிறது, சிவனோடு சிவன் இருக்கிறது, சிவனோடு சிவன் கலந்து இருக்கிறது. ஆனாலும் ரெண்டு, ஆனாலும் ரெண்டுதான், ரெண்டுதான், ரெண்டும் அல்ல. இது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான இடம். நல்லா இன்னும் பல நூல் கேட்கணும், சித்தாந்தம் கேட்கணும், சித்தாந்தம் நிறைய கேட்கணும். அத்துவய என்ற சொற்பொருளையும் அவர்கள் சொன்ன முறைப்படி ஆராய்ந்து உணர்க. அனாதியாகவே மலமற்றவனும் தனக்கு நிகராக யாரும் இல்லாதவனும் ஒருவன் என்று உபநிடதங்கள் கூறும். அந்த உண்மை பொருளை அறியாமல் தூயவனான சிவனையும் மல செய்தனான உயிரையும் அவித்தையாகிய மலத்தையும் ஒன்று என கூறுதல் தகாது. தூய்மையாயிருக்கிற சிவத்தையும் தூய்மை இல்லாத ஆன்மாவையும் ஒன்றுன்னு சொல்லலாமா? இதனாலேயே ரெண்டுங்கிறது நல்லா தெரியுது இல்ல. தூய்மை உடையது, இது தூய்மை இல்லாதுங்கிறது ரெண்டு நல்லா தெரியுது. அது அத்துவிதம் என்ற வேதமுடியின் அர்த்தம் அறிய மாட்டாத மாயாவாதிகள் கூற்றான். இந்த உண்மையை தெரியாத மாயாவாதிகள் நானே பரமன் என்று சொல்வார். நானே பரம், பரமன் தான் இத்தனை பொருளாக வடிவம் எடுத்திருக்கிறது என்பது அவருடைய கூற்று. அத்துவயம் இரண்டாவது இல்லாது, அத்துவிதம் இரண்டு அற்றது. மாயாவாதம். பார்த்திவனும் ஏவல்வினை பற்றினரும் வாழும் தீர்த்தரசன் நேவலிடர் சேருணரும் ஒன்றோ அர்த்த உடலோ அறிவன் ஆறுயிர் அனைத்தும் மூர்த்தம் அவன் மூர்த்தி என ஊர்கவர் அவரு மோகம். அரசர் அவருக்கு ஏவல் புரியும் பணியாளர்களும் படைகளுமாகிய அவர் சுற்றமும் குடிமக்களுக்கு இடம் நேர்ந்த வேளையில் அதனை போக்கிய அவர்கள் தவறு செய்த போது தண்டித்து திருத்திய ஆட்சி செலுத்துகிறார்கள். எனினும் அரசன் அவருடைய ஏவலர்களும் ஒன்றாக கருதப்படுவதில்லை. அரசன் வேறு, ஏவலர்கள் வேறு. அதுபோல எலும்பு தசைகளால் கட்டப்பட்ட உடல் உயிராகாது, உடல் உயிராகாது. எல்லா உயிர்களும் இறைவனுக்கு வடிவங்கள். இறைவன் அந்த வடிவங்களுக்கு மூர்த்திமான் என ஆராய்ந்து உணர்ந்தால் உன்னிடம் உள்ள அறியாமை நீங்கும். உடல் உயிராகாது, உயிர் உடலாகாது. அதுபோல சிவன் உயிராகாது, உயிர் சிவனாகாது. உடல் வேறு, உயிர் வேறு தானே. இதான் மாயாவாதம் தான். மாயாவாதம் ஏகாரணவாதம் எல்லாம் ஒண்ணுதான். மாயாவாதம் ஏகாரணவாதம் எல்லாம் ஒண்ணுதான். சண்டை என்பது இருவருக்கிடையே ஏற்படும். தனியே இருக்கிற ஒருவர் தம்மோடு தாமே சண்டை இடுவதில்லை. சண்டை போட்டுக்கிறான்னா ரெண்டு பேரும் தானே சண்டை போடுவாங்க. ஒருத்தரா சண்டை போட மாட்டாங்க, ரெண்டு பேரும் தான் சண்டை போட முடியும். ஒருவர் இன்னொருவரும் கொள்ளுகின்ற விருப்பம் வா போ என ஒருவரை ஏவுதல் ஆகிய தொழிலும் ஏவுவானாகிய கருத்தாவை இல்லாமல் அமையாது. ஏவுகிறவன் ஏவுகிற கர்த்தா, ஏவல் செய்பவன் ஏவுகின்ற கர்த்தா. இந்த விசிறி எடுத்து விசிறுப்பா, இது ஏவுகிறான், அவர் விசிறுகிறார். இப்படி ஏவுகிறவன் ஏவுகின்ற கர்த்தா, ஏவல் தொழில் செய்கிறவன் இல்லாமல் அமையாது. முன்னுக்கு பின் முரணாக பொருள் உள்ள மயக்கம் இல்லாமல் சாத்தரன் உள்ள ஒரு உண்மைகளை உணராத மூடர்கள் சிவனும் உயிரும் ஒன்றே என்று சொல்லுவார்கள். வலிமையா சொல்றார் அந்த அவன் சொல்ற கருத்தை. இத கொஞ்சம் ஊக்கமா சொல்ற, நானே பரம என்றுரைத்து ஞாலம் பேய்த்தேர் என எண்ணி ஊனே புகுந்து உயிருக்கு உபதேசங்கள் செய்து வரும் மானா மதி கேடனுமாய் மாயாவாதி பேயாகி தானே உரைக்க அன்னூரின் உண்மை என்னை சாற்றுவான் பரமக்கு. மானா மதி கேடனுமாய் மாயாவாதி பேயாகி ரொம்ப தூரம் பின் இவர்கள் சிவனை அன்போடு கூட வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் எதற்காக ஈடுபடுகிறார்கள் அப்படி கேட்டார். நீ தான் ஒன்னா இருக்கிறிய, எதுக்கு நீ சிவனை வழிபாடு பண்ணணும்? இது ஒண்ணு சொல்லி இல்ல, எதுக்கு நீ வழிபாடு பண்ற? சிவனை கூட வேணும்னு எதுக்கு ஆராய்ச்சியில் வேண்டிய பூசை வேண்டிய தேவையில்லை. மாயாவாத மறுப்பு முன்தொடர்ச்சி. பொந்து போன்று தசை பொருந்திய உடற்று நீங்குமாறும் அருள் நோக்கம் செய்து அது நீ ஆகிறாய் என்ற வேத வாக்கிய பொருள் உபதேசித்து அருள் புரியும் குரு எங்கே இருக்கிறார் என்று தேடி அதனால் மேம்பட்ட தத்பத பொருளான சிவனையும் துவம்பத பொருளான உயிரையும் வசப்படுத்த அசிபதத்தினால் ஒன்றுபடுத்தி மறைவு தோற்றமாகி இறப்பு பரப்பு குற்றம் தரைய அறியாமையை போக்கி பரம முத்தி பெறுமோ இது என்ன உரிதம் சொல்வாயாக? இது எப்படின்னா அது நீ ஆகிறாய். இது தத்துவ மசியின் வாக்கியம், தத்துவ மசியின் வேதங்களில் சொல்லப்படுகிற வாக்கியம். தத்துவ மசினா அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகும். அது என்பது எது? சிவம். நீ என்பது ஆன்மா. ஆகின்றாய் என்பதனாலே தவத்தினாலே நீ அது ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய் என்பதனாலே இரண்டு பொருள் இருப்பது நன்றாக தெரியும். சிவம் சிவன் இருக்கிறது என்று ஆகின்றாய் என்பதனாலே, ஆகின்றாய் என்பதனாலே ஆகாமலும் இருக்கிறாய், ஆகலாம் என்பது குறிப்பு. ஆகாமலும் ஆகாமல் இருக்கிறாய், ஆகின்றாய், ஆகுவாய் என்றால் நீ செய்கின்ற சப தபங்களினாலே அது நீ ஆகும். அது நீ ஆகின்றா என்ற போது அப்ப அது வேற நீ வேற என்பது நன்றாக விளங்கிவிடுது, நன்றாக விளங்கிடுது இல்ல. அப்புறம் இந்த வாக்கியத்துக்கு நீ எல்லாம் ஒண்ணுதான் அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கு ஒண்ணு நான் அர்த்தம் பண்றானா? இந்த வாக்கியத்துக்கு தத்துவ மசீனு விருது. தத்துவ மசீனு, தத் என்றால் அது, துவம் என்றால் உயிர், அசி என்றால் ஆகின்ற. தத்துவ மசி. பொந்து போன்று தசை பொருந்திய உடல் நீங்குமாறு அருள்நோக்கம் புரியும் அருள்நோக்கம் செய்த அது நீ ஆகின்றாய் என்ற வேத வாக்கிய பொருளை உபதேசித்து அருள் புரியும் குரு எங்கே இருக்கிறார் என்று தேடி அதனால் மேம்பட்ட தத்பத பொருளான சிவனையும் துவம்பத பொருளான உயிரையும் வசப்படுத்த அசிபதத்தினால் ஒன்றுபடுத்தி மறைவு தோற்றமாகி இறப்பு பரப்பு குற்றந்தர அறியாமை போக்கி பரம முத்தி பெறுமோ இது என்ன புரிதம் சொல்வாயாக? பரம இப்படி என் தேடிட்டு அலையுமா? பரம இப்படி தேடிட்டு அலையுமா என்று பேசுகிறார். ஆகையினாலே இப்படி வந்து தத்துவமசி அது நீ ஆகிறாய் என்று பொருள் கொண்ட சாந்தோக்கிய உபநிடத வாக்கியம் இதுல தமிழில் நீயே தெய்வன் நீயே கடவுள் என்று ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் கூறுகிறார். மாயாவாத மாத கொள்வி தமிழில் இருக்கிற அதை எடுத்து மேற்கொள்ள. ஆகையினாலே இப்படி உயிர் வேறு சிவம் வேறு. சிவ உயிர் வந்து செய்கின்ற தவத்தினாலே சிவனை சார்ந்து சிவமயமாக இருக்கும், சிவத்தன்மையோடு இருக்கும், தன்மையோடு சிவத்தன்மையோடு இருக்கும். கெட்ட குணம் நீங்க நல்லவனாக இருப்பார். ஆகையினாலே இப்படி நமக்கு அந்த சிவத்தன்மை உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இது சிவதர்மோத்தரம். நம பார்வதி மதியால் வித்தகனாயி மனதால் உத்தமனாயி பதிவாயி சிவஞான பரயோக தருள்வாயி நிதியே நித்தியமே என்னவேதர் பொருளாய் கையேதொர் பரவேடு கருவூலில் பெருமாடு கருவூலில் பெருமாடு. வான்முயில் வளாது வெய்யமறிவடம் சுரக்க மன்னன் ஓன் முறையறிய குறைவிலாது உயிர் வாழ நான் மறையறங்கடும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.